أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
நாளை மறுநாள் மார்ச் 23 தேதியாகும். அஹ்மதியா ஜமாஅத்தின் வரலாற்றில் மார்ச் 23 தேதிக்கு பெரும் முக்கியத்துவம் உள்ளது. ஏனென்றால் 1889 ஆண்டு மார்ச் 23 நாளில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பையத்தை ஆரம்பித்து ஜமாத்திற்கான அடித்தளத்தை வைத்தார்கள். அல்லாஹுடைய வாக்குறுதிக்கும் ஹஸ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கும் முற்றிலும் ஏற்பவே அன்னாருடைய தோற்றம் இருந்தது. அப்போது இஸ்லாத்தின் கப்பல் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் கூட மார்க்க ரீதியாக முஸ்லிம்களின் நிலையை பார்க்கும்போது அது எடுத்து கூறும் அளவுக்கு ஒன்றும் கிடையாது. எந்த அளவுக்கென்றால் அரசியல் ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மிக மோசமான நிலைதான் உள்ளது. பல்வேறு முஸ்லிம் நாடுகள் செல்வ செழிப்பில் உள்ளன. அவர்களிடத்தில் எண்ணெய் வளம் உள்ளது. ஆனால் அவர்களின் முக்கியத்துவமும் அவர்களின் கண்ணியமும் முற்றிலும் வீணாகி போய் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பையத் வாங்கிய நேரத்தில் இஸ்லாத்தின் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் அதை கண்டு அன்னாரது உள்ளம் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. அன்னாருடைய உள்ளத்தில் பெரும் வேதனை இருந்தது. இஸ்லாத்தின் மீது அந்நிய மார்க்கங்கள் சார்பாக தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன, குறிப்பாக கிறிஸ்தவத்தின் சார்பாக. ஆனால் அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவர் யாரும் இருக்கவில்லை. முஸ்லிம் ஆலிம்களும் அப்போது அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தனர். எந்த அளவுக்கென்றால் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு விலகி கிறிஸ்தவத்தின் மடியில் விழுந்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களின் நிலை இவ்வாறானதாக இருந்தபோது இஸ்லாத்தின் மீது இவ்வாறு தாக்குதல் நடந்து கொண்டிருந்த போது ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலஹ் இஸ்லாம் அவர்கள்தான் அல்லாஹுவின் கட்டளைக்கேற்ப எழுந்து நின்றார்கள். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹுடைய வீரராக தமது பங்களிப்பை வழங்கினார்கள். அப்போது இந்தியாவில் இருந்த அனைத்து மார்க்கங்களும் ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ், கிறிஸ்தவம், பிற மார்க்கங்கள் அல்லது எந்த மார்க்கத்தையும் சாராத மக்கள் அந்நேரத்தில் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாத்தினுடைய தோற்றுநர் ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் எழுத்துக்களின் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த இந்த வேதனையின் காரணமாக அம்மக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பையத் வாங்குவதற்கு முன்பே அன்னார் அசாதாரணமான ஒரு நூலை எழுதினார்கள். இன்னும் கூறுவதென்றால் நூல்களை எழுதினார்கள். பராகினி அஹமதியா என்ற பெயரில் அவை அறியப்படுகின்றன. மிக பிரபலியமான நூல்களாகும். ஆரம்பத்தில் இவை 4 தொகுதிகளாக இருந்தன. அந்த 4 தொகுதிகளில் அன்னார் எதிரிகளுக்கும் இஸ்லாத்தின் எதிராளிகளுக்கும் மூக்கு உடைபடும் அளவுக்கு பதில் கொடுத்தார்கள். அன்னார் எழுதிய இந்த நூல்களின் முதல் தொகுதி 1880 பிறகு மற்ற தொகுதிகள் 1882 பிறகு 1884 எழுதப்பட்டன. அந்த நூல்களில் திருக்குரான் இறைவேதம் என்பதற்கும் ஈடு இணையற்ற வேதம் என்பதற்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான இறுதி நபி என்பதற்கும் மறுக்க இயலாத சான்றுகளை எடுத்து வைத்தார்கள். அத்துடன் தாம் எடுத்து வைக்கும் இந்த சான்றுகளை எவர் மறுத்து காட்டுகிறாரோ அவருக்கு சவால் விடுத்தவாறு தாம் எடுத்து வைக்கும் சான்றுகளில் 1/3 பகுதியை அல்லது 1/4 பகுதியை அல்லது 1/5 பகுதியை யாராவது மறுத்து காட்டினால் நான் அவருக்கு 10,000 ரூபாய் வெகுமதி வழங்குவேன் என்றும் கூறினார்கள். அது அக்காலத்தில் மிக பெரும் தொகையாக கருதப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் இவ்வாறு அறிவித்த போது, இவ்வாறு நூல்களை வெளியிட்ட போது, இஸ்லாம் உறுதியான ஒரு மார்க்கமாகும், இறுதி மார்க்கமாகும், நாம் கவலைப்பட தேவையில்லை, பிற மக்களை கண்டு பயப்பட தேவையில்லை என்று அப்போது முஸ்லிம்களுக்கும் கொஞ்சம் தைரியம் பிறந்தது. அப்போது அன்னாரை மக்கள் மிகவும் புகழ்ந்தார்கள். அந்த காலத்தில் ஆலிம்களும் கூட. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்திற்கு செய்த இந்த தொண்டின் காரணமாக சிலர் அன்னாரிடம் தாங்கள் எங்களிடமிருந்து பையத்து வாங்குங்கள் என்றும் கூறினார்கள். ஆனால் அன்னாருக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து கட்டளை வழங்கப்பட்டிருக்கவில்லை. ஆகவே அன்னார் அப்போது பையத்து வாங்கவில்லை. அல்லாஹ்விடமிருந்து கட்டளை கிடைத்த பிறகு அன்னார் பையத்து வாங்கினார்கள். இவ்வாறு களப்பற்ற மக்களை கொண்ட ஜமா தோன்றியது. பிறகு அல்லாஹ் அன்னாரிடம் நீர்தான் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதி என்றும் அறிவித்து விடுவீராக என்றும் கூறினார். எவ்வாறு இருப்பினும் பையத் வாங்குவதற்கு முன்பு December 1888 தப்லீஹ் என்னும் பெயரில் அன்னார் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதில் அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் படைப்பிடங்களுக்கு பொதுவாகவும் எனது முஸ்லிம் சகோதரர்களுக்கு குறிப்பாகவும் நான் இந்த இடத்தில் இன்னொரு தூது செய்தியை மெட்ட வைக்கின்றேன். அது என்னவென்றால், எவர்கள் உண்மையை தேடுகிறார்களோ அவர்கள் உண்மை, நம்பிக்கை, உண்மையான ஈமான், தூய்மை, இறைவன் மீதான நேசம் ஆகிய இரகசியத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் அசுத்தமான வாழ்வு மற்றும் அறிவீனமான துரோகமிக்க வாழ்வை விட்டு விலகிவிடுவதற்காகவும் என்னிடம் பைய செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஆகவே எவர்கள் தமது உள்ளத்தில் ஓரளவுக்கு இந்த ஆற்றலை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்னிடம் வருவது அவசியமாகும். நான் அவர்களின் துக்கத்தில் பங்கெடுப்பவனாக உள்ளேன். அவர்களுடைய சுமையின் எடையை குறைப்பதற்கு முயற்சி செய்வேன். மேலும் இறைவன் அவர்களுக்கான எனது துவாவிலும் எனது கவனத்திலும் அருளை வழங்குவான். நிபந்தனை என்னவென்றால், அவர்கள் இறைவனுடைய நிபந்தனைகள்படி நடப்பதற்கு உள்ளத்தாலும் உயிராலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது இறை கட்டளையாகும். இதை நான் இன்று எட்ட வைத்து விட்டேன். இது தொடர்பான அரபி இல்ஹாம் என்னவென்றால், இதா அசம்து ஃபதவக்கல் அலல்லாஹ் வஸ்னயில் ஃபுல்க பி ஆயுனினா ஃபவஹினா அல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். அதாவது, நீர் இந்த தொண்டுக்காக உறுதி கொண்டு விட்டால் பிறகு இறைவன் மீது நம்பிக்கை வைப்பீராக. மேலும் இந்த கப்பலை எமது கண்களுக்கு முன்னால் எமது வகிக்கு ஏற்ப உருவாக்குவீராக. எவர்கள் உம்மிடம் பைய செய்வார்களோ அவர்கள் உம்மிடம் கிடையாது, மாறாக இறைவனிடம் பைய செய்கிறார்கள். இறைவனுடைய கை அவர்களின் கைக்கு மேலே இருக்கும். பிறகு அல்லாஹ் பூமியின் அடையாளங்களையும் வானத்தின் அடையாளங்களையும் காட்டினான். வானத்தின் அடையாளங்களில் ஒன்று சூரிய சந்திர கிரகணம் ஆகும். இதை குறித்து பெருமானா சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது எனது மஹதியின் வருகைக்கான அடையாளமாகும். குறிப்பாக ரமலான் மாதத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் இது ஏற்படும். 1894 கிழக்கிலும் 1895 மேற்கிலும் இந்த கிரகணங்கள் ஏற்பட்டன. நெல்லியல்பு கொண்ட பல மக்கள் இந்த அடையாளத்தை கண்டு அன்னாரை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கு இதனோடு தொடர்புடைய இன்னொரு விஷயத்தையும் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த ரமலானிலும் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படப் போகின்றன. சந்திர கிரகணம் ஏற்பட்டு விட்டது, சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கின்றது. மேலும் அவை அதே தேதிகளில்தான் நிகழும். இனி வரக்கூடிய காலத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட சூரிய சந்திர கிரகணம் அன்னாருடைய வாதத்திற்கு பிறகு ஏற்பட்டதாகும். அதற்கென்று தனி முக்கியத்துவம் உள்ளது. அன்னார் இறைவனிடம் ஓர் அட்டாட்சியையும் அடையாளத்தையும் வேண்டினார்கள். பிறகு அல்லாஹ் அடையாளத்தை வெளிப்படுத்தினான். இன்றைய நாட்களில் ஏற்படும் சூரிய சந்திர கிரகணத்தையும் சில அகமதிகள் இதையும் அடையாளம் என்று கூறுகிறார்கள். இதை அல்லாஹ்வே நன்கறிவான். எவ்வாறு இருப்பினும் இதை அடையாளம் என்று கருதினாலும் கூட, இது 135-136 முன்னால் செய்யப்பட்ட வாதத்தின் தொடர்ச்சியாகவே கருதப்படும். இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவாக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் நிகழ்ந்த கிரகணங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் தெரிந்தது. இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரகணம் அதிகமான அளவில் மேற்கில் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த காலத்தின் கிரகணத்தை நாம் அந்த காலத்து கிரகணத்தோடு ஒப்பிட்டு இதற்கு அதனுடன் சரிசமமான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க முடியாது. அதுவும் கூட இந்த காலத்தில் நிகழும் கிரகணம் கொஞ்சம் பகுதிகள் வரைதான் ஏற்பட்டுள்ளது. அதாவது சூரிய கிரகணம் 20-25% பகுதிகளை கவர் செய்கின்றது. ஹசரத் மசீஹ் மவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட கிரகணம் 75% முதல் 100% பகுதிகள் வரை ஏற்பட்டது. அந்த கிரகணம் ஏற்பட்ட போது ஹசரத் மசீஹ் மவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அது காட்டப்பட்ட போது, நாம் இதை கண்டுவிட்டோம், ஆனால் எதிரிகள் இதை கண்டு எந்த தாக்கத்தையும் பெறமாட்டார்கள் என்று கூறினார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரகணம் அதிகரிக்க ஆரம்பித்தது, சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஆக எவ்வாறு இருப்பினும் இதனோடு தொடர்புடைய விஷயமாக இருந்ததால் நான் இதை இங்கு கூறிவிட்டேன். அன்னார் 1889 ஜனவரி 12 தக்மீலே தப்லீக், அதாவது தப்லீகை முழுமைப்படுத்துதல் என்ற பெயரில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதில் பையத்துடைய 10 நிபந்தனைகளை வைத்தார்கள். அகமதிய ஜமாத்தில் பையத்தின் 10 நிபந்தனைகள் உள்ளதை நாம் அறிவோம். அகமதியாவதற்கு அவற்றின்படி செயல்படுவதும் உள்ளத்தாலும் உயிராலும் அதை ஏற்றுக்கொள்வதும் அவசியமாகும். அதில் அன்னார் கூறிய வழிகாட்டல்கள் என்னவென்றால், மரணமடைகின்ற வரை ஷிர்கிலிருந்து தவிர்ந்து கொள்வேன். பைய செய்யக்கூடியவருக்கு அன்னார் இதை கூறுகிறார்கள். அவர் இவ்வாறு உறுதிமொழி எடுக்கட்டும் என்றார்கள். பொய், விபச்சாரம், தீய பார்வை, கட்டுப்படாமை, தீமை, அநீதி இழைத்தல், நம்பிக்கை துரோகம், குழப்பம் விளைவித்தல், கிளர்ச்சி செய்தல் ஆகிய விஷயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வேன். மன உணர்ச்சிகள் எந்த அளவு தீவிரமடைந்தாலும் அவற்றை மேலோங்க விடமாட்டேன். தொழுகைகளின் பக்கம் முழுமையாக கவனம் செலுத்துவேன். அல்லாஹ் மற்றும் தூதருடைய கட்டளைகளுக்கு ஏற்ப இயன்ற அளவு தொழுகைகளை விடாமல் தொழுவதற்கு முயற்சி செய்வேன். தஹஜ்ஜுத் தொழுவதற்கு முயற்சி செய்வேன். பாவங்களுக்காக மன்னிப்பு கோருவேன். இஸ்திக்ஃபார் செய்வேன். மனித குலத்திற்கு நாவினாலோ கைகளினாலோ ஏதேனும் துன்பம் ஏற்படும் அளவுக்கு எவ்வித மன உணர்ச்சியையும் வெளிப்படுத்த மாட்டேன். என் நிலையிலும் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். அல்லாஹ்வின் விருப்பத்திலேயே திருப்தி கொள்வேன். திருக்குர்ஆனின் ஆட்சியை என் மீது ஏற்படுத்தி கொள்வேன். அதாவது திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டளையின் படியும் செயல்படுவதற்கு முயற்சி செய்வேன். அவற்றை தேடி பார்த்து அவற்றின்படி செயல்படுவேன். எவற்றிலிருந்து அல்லாஹ் தடுத்துள்ளானோ அவற்றிலிருந்து விலகிக் கொள்வேன். அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் விஷயங்கள் படி செயல்படுவது எனது அன்றாட செயலாக இருக்கும். பணிவு, தன்னடக்கம், எளிமை, மென்மை ஆகியவற்றை மேற்கொள்வேன். தற்பெருமை மற்றும் அகம்பாவத்தை விட்டு விலகி இருப்பேன். மார்க்க தன்மானம் மற்றும் மார்க்கத்தின் மீது அனுதாபம் ஆகியவற்றை, எனது செல்வம், உயிர் ஆகியவற்றை விடவும் அதிகமாக நேசிப்பேன். எனக்கு எந்த அளவு திறமைகளும் ஆற்றல்களும் உள்ளனவோ அதை கொண்டு மனித குலத்திற்கு எப்பொழுதும் பயனளிப்பதற்கு முயற்சி செய்வேன். ஹசரத் மசீஹ் மவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் செய்து கொண்ட பையத் உடன்படிக்கையில் மரணம் அடையும் வரை நிலைத்திருப்பேன். அன்னாருடைய எல்லா நல்ல கட்டளைகளையும் பின்பற்றுவேன். அதாவது ஷரியத்திற்கு ஏற்ப அன்னார் வழங்குகின்ற கட்டளைகளை ஏற்றுக்கொள்வேன். ஷரியத்திற்கு மாற்றமாக அன்னார் கட்டளைகளை கொடுக்கவும் முடியாது. ஏனென்றால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை பரப்புவதற்காகத்தான் அன்னார் வந்திருந்தார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் எவ்வாறான தொடர்பை மேற்கொள்வேன் என்றால், அது எந்த ஓர் உலக உறவுகளிலும் இல்லாததாக இருக்கும். நான் இப்போது எடுத்து கூறியது பையத்து நிபந்தனைகளின் சுருக்கமாகும். இதே நிபந்தனைகளின்படி களப்பற்ற மக்கள் பைய செய்தார்கள். இன்று வரை நாம் இதே நிபந்தனைகளில்தான் பைய செய்து வருகிறோம். நான் எடுத்து கூறியவற்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இவ்விஷயங்கள் படி செயல்படுகிறோமா என்று பார்க்க வேண்டும். இது ஒரு நினைவூட்டலாக உள்ளது. இதன் காரணமாகத்தான் இறைவனுடைய அருளால் அகமதியா ஜமாத்தில் களப்பற்ற மக்களின் பெரும் எண்ணிக்கை உள்ளது. அவர்கள் இதன்படி செயல்படவும் செய்கிறார்கள். பிறகு உயிர், செல்வம், நேரம், கண்ணியம் ஆகியவற்றை தியாகம் செய்வதற்கு எந்நேரமும் ஆயத்தமாகவும் இருக்கிறார்கள். நாம் மார்க்கத்தின் கண்ணியத்தை நிலைபெறச் செய்வோம். இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகில் எட்ட வைப்பதற்கு இயன்ற அளவு முயற்சி செய்வோம். ஹசரத் மசீஹ் மவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கூறியது போன்றே இஸ்லாத்தின் தப்லீக் பணியை நிறைவேற்றுவதற்காக நாம் முயற்சிப்போம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட நேசத்தை நாம் உச்சம் வரை கொண்டு செல்வோம் என்பதில் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவு நேசம் இருந்ததென்றால், அதை அன்னாருடைய ஒரு மேற்கோள் இவ்வாறு படம் பிடித்து காட்டுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், அரபு நாட்டை சார்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் பெயருடைய 1000 அருள்களும் சாந்தியும் அவருக்கு உண்டாவதாக. அந்த இறை தூதர் எவ்வளவு உயர்வான தகுதியை கொண்ட இறை தூதர் ஆவார் என நான் எப்போதும் வியப்புடன் பார்க்கிறேன். அவருடைய உயரிய அந்தஸ்தின் எல்லையை கண்டறிய முடியாது. அவருடைய பரிசுத்தமாக்கும் தாக்கத்தை பற்றி அனுமானிப்பது மனிதனின் வேலையன்று. பிரித்தறியப்பட வேண்டிய முறையில் அவருடைய உயர் பதவி பிரித்தறியப்படவில்லை என்பது வருந்தத்தக்கதாகும். உலகிலிருந்து மறைந்த அந்த ஏகத்துவத்தை மீண்டும் உலகிற்கு கொண்டு வந்தவர் அந்த வீரர் ஒருவரே. அவர் இறைவனிடம் எல்லையற்ற அன்பை கொண்டிருந்தார். படைப்பினங்களிடம் கொண்டிருந்த எல்லையற்ற இரக்கத்தில் அவர் உயிரே உருகிவிட்டது. எனவே அவருடைய உள்ளத்தின் ரகசியத்தை உணர்ந்த இறைவன் அவருக்கு எல்லா நபிமார்களை விடவும் முன்னவர் பின்னவர் அனைவரை விடவும் சிறப்பினை வழங்கினான். மேலும் அவருடைய குறிக்கோள்களை அவர் வாழ்நாளிலேயே நிறைவேற்றினான். அவரே அனைத்து அருள்களின் தலையூற்று ஆவார். எவர் ஒருவர் அவருடைய அருளை விட்டு விலகி ஏதேனும் சிறப்புமிக்க வாதம் செய்வாரோ, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளை விட்டு விலகி ஏதேனும் நன்மையை குறித்து வாதிப்பார் என்றால் அவர் மனிதர் கிடையாது, மாறாக ஷைத்தானின் சந்ததியாவார். ஏனென்றால் ஒவ்வொரு சிறப்பின் திறவுகோலும் அன்னாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று எண்ணற்ற இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை குறித்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். ஓரிடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், அந்த மனிதர் தம் இருப்பின் மூலமாகவும் தமது பண்புகள் மூலமாகவும் தமது செயல்கள் நடவடிக்கைகள் தமது ஆன்மீக மற்றும் தூய ஆற்றல்கள் எனும் வேகமான நதியின் மூலமாகவும் ஞானத்தின் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் உண்மையின் மூலமாகவும் சான்றுகளின் மூலமாகவும் தமது முழுமையான நிறைவான முன்மாதிரியை காட்டினார். அவர் முழுமையான மனிதர் என்று அழைக்கப்பட்டார். அல்லது அந்த மனிதர் அவர் முழுமையான மனிதர் என்று அழைக்கப்பட்டார். அதாவது அந்த மனிதர் அனைவரையும் விட முழுமையானவராவார். அவர் முழுமையான மனிதராக திகழ்ந்தார். முழுமையான நபியாக திகழ்ந்தார். முழுமையான அருள்களுடன் வந்தார். அவருடைய ஆன்மீக தோற்றத்தின் காரணமாக உலகின் முதல் கியாமத் வெளிப்பட்டது. இறந்து போயிருந்த ஓர் உலகமே அவருடைய வருகையினால் உயிர் பெற்றது. அந்த அருளுக்குரிய நபி நபிமார்களில் சிறந்தவராகவும் தூயவர்களின் இமாமாகவும் தூதர்களில் சிறந்தவராகவும் நபிமார்களின் பெருமையானவருமாகிய ஜனாபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். என் அன்பிற்குரிய இறைவா, உலகம் தோன்றிய காலம் முதல் நீ எவர் மீதும் அனுப்பாத அளவுக்கு இந்த அன்பிற்குரிய நபி மீது அருளையும் துரூதையும் அனுப்பி வைப்பாயாக. எனவே இந்த விஷயங்களின் காரணமாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட இந்த நேசத்தின் காரணமாக அல்லாஹ் அன்னாரை இந்த வேலைக்காக தோன்றச் செய்தான். இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக இப்போது நீர்தான் உமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் அன்னாரிடம் கூறினான். இந்த அன்பு நேசத்தின் காரணமாகவே நான் உமக்கு இந்த அந்தஸ்தையும் வழங்குகிறேன். நீர் வாக்களிக்கப்பட்ட மசீகும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மகதியும் ஆவீர். இப்பொழுது இந்த அறிவிப்பை செய்து விடுவீராக என்று கூறினான். இறுதி காலத்தில் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி தொடர்பாக வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. நான் அதை நிறைவேற்றுவேன். உம்மிடத்தில் இந்த வேலை ஒப்படைக்கப்படுகிறது என்று அல்லாஹ் கூறினான். ஆகவே இந்த வேலைகளுக்காகத்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். மேலும் அதற்கான உரிமையையும் நன்கு நிறைவேற்றினார்கள். அன்னார் தம் ஜமாத்திற்கு அறிவுரை வழங்கியவாறு கூறுகிறார்கள், நீங்கள் என்னிடம் பையத் செய்து விட்டீர்கள் என்றால் பிறகு இவ்விஷயத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். அது என்னவென்றால், வாக்களிக்கப்பட்ட மசீஹுடன் சஹாபிகளை போன்ற மக்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். ஆகவே அல்லாஹுடைய கூற்று இவ்வாறு இருக்கும்போது எவர்கள் அன்னாருடைய பையத்தில் வந்திருக்கிறார்களோ, எவர்கள் நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை ஒளிபெறச் செய்வோம், இஸ்லாத்தின் பெயரை ஒளிபெறச் செய்வோம், இஸ்லாத்தின் தப்லீகை உலகின் எல்லைகள் வரை எட்டச் செய்வோம் என்று உறுதிமொழி வழங்கி இருக்கிறார்களோ, அவர்கள் சஹாபிகளின் பண்புகளையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். இதை பற்றி விவரித்தவாறு அன்னார் இன்னொரு இடத்தில் கூறுகிறார்கள், நம்முடைய முழுமையான வழிகாட்டியுடைய சஹாபிகள் தமது இறைவனுக்காகவும் தூதருக்காகவும் என்னவெல்லாம் உயிர் தியாகங்கள் செய்தார்கள். நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அநீதிக்கு ஆளானார்கள், பலவிதமான சோதனைகளை பொறுத்து கொண்டார்கள், உயிரை இழந்தார்கள். ஆனால் உண்மை மற்றும் நன்றி உணர்வுடன் முன்னேறி கொண்டே சென்றார்கள். இவ்வாறு தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக அவர்களை மாற்றியது எது? அது இறைவன் மீது கொண்ட உண்மையான நேசத்தின் ஆர்வமாகும். அந்த கதிர்கள் அவர்களின் உள்ளங்களில் விழுந்தது. உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையை எந்த ஒரு நபியுடனும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலும், தம்மை பின்பற்றியவர்களை உலகை வெறுக்கச் செய்வதாக இருக்கட்டும், துணிவுடன் உண்மைக்காக ரத்தம் சிந்து வைப்பதாக இருக்கட்டும், அன்னாருடைய போதனைக்கு இணையான ஒன்றை எங்கும் காண முடியாது. அது நன்றி உணர்வின் எப்படிப்பட்ட உணர்வாக இருந்தது என்றால், சஹாபிகள் செய்து காட்டியதை போன்ற ஒன்றை நாம் எங்கும் காண முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், இது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளின் அந்தஸ்தாக இருந்தது. அவர்களிடத்தில் காணப்பட்ட பரஸ்பர அன்பு நேசத்தின் காட்சியை திருக்குரான் 2 சொற்றொடர்களில் எடுத்துக் கூறிவிட்டது. வ அல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்தி ஜமீ அம்மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாக்கின் அல்லாஹ அல்லஃப பைனாகும். அதாவது, தங்க மலையை கொடுத்தாலும் கூட அவர்களிடத்தில் அந்த நேசம் ஒருபோதும் உருவாகி இருக்காது. நீர் எண்ணற்ற செல்வத்தை செலவழித்தாலும் கூட அல்லாஹ் அவர்களிடத்தில் ஏற்படுத்திய இந்த அன்பு நேசத்தை உருவாக்கியிருக்க முடியாது. எனவே இது அல்லாஹ் உருவாக்கிய அன்பு நேசமாகும். ஏனென்றால் அவர்களிடத்தில் கலப்பற்ற தன்மையும் நன்றி உணர்வும் இருந்தது. அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் தம் உயிரை தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது வாக்களிக்கப்பட்ட மசீஹுடைய இன்னொரு ஜமாஅத்தும் உள்ளது. அது தம்மிடத்தில் சஹாபிகளின் பண்பை உருவாக்க வேண்டும். ஆகவே இந்த முன்மாதிரியை நமக்கு முன்னால் அன்னார் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த முன்மாதிரிப்படி நடந்தவாறு ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் நாம் பைய செய்திருக்கிறோம் என்றால், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக வர இருந்தார்கள். ஆகவே இந்த ஜமாத் சஹாபிகளின் பண்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். சஹாபிகளின் ஜமாத் எப்படிப்பட்ட தூய ஜமாத்தாக இருந்ததென்றால், அதன் புகழ்ச்சியால் திருக்குரான் நிரம்பி காணப்படுகிறது என்று அன்னார் கூறினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், நீங்கள் இவ்வாறு உள்ளீர்களா? அதாவது அன்னார் நம்மிடம் கேட்கிறார்கள், நாம் அவ்வாறு உள்ளோமா என்று கேட்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், சஹாபிகளுடன் தோளோடு தோல் சேர்த்து நிற்பவர்கள் மசீஹுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். சஹாபிகளோ தம் செல்வம் நாடு ஆகியவற்றை உண்மையின் வழியில் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் அனைத்தையும் விட்டு விட்டார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் சித்திகி அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சம்பவத்தை பெரும்பாலும் கேட்டிருப்போம். ஒரு முறை இறைவழியில் செல்வம் கொடுக்குமாறு கட்டளையிடப்பட்ட போது வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வீட்டில் என்ன விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டபோது, இறைவனையும் அவனது தூதரையும் விட்டு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். எனவே இந்த உணர்வைத்தான் அம்மக்கள் வெளிப்படுத்தினார்கள். அதனுடைய ஒரு உதாரணம் ஹஸரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வில் காண கிடைக்கிறது. அன்னார் கூறுகிறார்கள், அம்மக்கள் இறைவழியில் ஷஹீதாகி விட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை குறித்து இதுதான் எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் வெளிப்படையான முறையில் ஷஹீதாகி இருந்தாலும் இல்லை என்றாலும், அவர்கள் வெளிப்படையான முறையில் இரத்தம் சிந்தி இருந்தாலும் இல்லை என்றாலும், அவர்கள் செய்த தியாகங்கள் ஷஹாதத்திற்குரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தன. வாளின் கீழே சொர்க்கம் உள்ளது என்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். எல்லா நேரமும் வாளின் கீழே இருந்தார்கள். ஆனால் நம்மீது இந்த அளவு கடுமை கிடையாது. ஏனென்றால் யதவுல் ஹர்பு என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. அதாவது, மஹதியுடைய காலத்தில் சண்டைகள் நடைபெறாது, போர்கள் நிகழாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே நமக்காக அல்லாஹ் தியாகங்களின் சில சந்தர்ப்பங்களை வழங்கியிருக்கின்றான் என்றால் அதிலிருந்து நாம் பயனடைய வேண்டும். ஆகவே நமது உயிர், செல்வம், நேரம் ஆகியவற்றை தியாகம் செய்வோம் என்று நாம் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டும். பையத் உடன்படிக்கையில் நாம் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனைவரையும் விட அதிகமாக நேசிப்போம் என்று வெளிப்படுத்தியிருக்கிறோம் என்றால், ஏனென்றால் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிநிதியாக வந்தார்கள். ஆகவே நாம் வெளிப்படுத்தியதை நாம் செயல்படுத்தவும் வேண்டும். பிறகு அன்னார் ஜமாஅத்திற்கு பல அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னிடம் பைய செய்திருக்கிறீர்கள் என்றால் பிறகு பையத்தின் உரிமையை செலுத்துவதற்காக எனக்கு இது வேண்டும். என்ன வேண்டும்? அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானை கதையாக கருதாமல் நீங்கள் அதை ஓதுங்கள். பையத்துடைய உரிமையை செலுத்த வேண்டுமென்றால் அதற்கான முதல் நிபந்தனை திருக்குரானை கதையாக கருதாமல் ஓத வேண்டும். அதை புரிந்து ஓதுங்கள். கடந்த ஹுத்பாவில் திருக்குரான் ஓதுவதன் பக்கம் நான் கவனமூட்டியிருந்தேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்களையும் எடுத்து கூறியிருந்தேன். இதை பற்றி விவரித்தவாறு மக்களுடைய நிலையை படம் பிடித்து காட்டியவாறு ஓரிடத்தில் அன்னார் இவ்வாறு கூறுகிறார்கள், மக்கள் எந்த அளவு இனிய குரலில் திருக்குரானை ஓதுகிறார்கள் என பாருங்கள். அழகிய கிராத்தில் ஓதுகிறார்கள், ஆனால் அது அவர்களின் தொண்டையை விட்டு கீழே இறங்குவதில்லை. மிக நல்ல கிராத்தாகும், ஆனால் எந்த விஷயங்களை புரிய வேண்டுமோ அது அவர்களுக்கு புரிவதில்லை. ஓதுகிறார்கள், நன்றாக ஓதுகிறார்கள், ஆனால் எந்த பொருளும் தெரியாது. தொண்டையில் இருந்து இனிய குரல்கள் வெளிப்படுகின்றன. அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானுடைய இன்னொரு பெயர் திக்ரு, அதாவது நினைவூட்டக்கூடியது என்பதாகும். ஆரம்ப காலத்தில் மனிதனுக்குள் ஒளிந்திருந்த மறக்கடிக்கப்பட்டிருந்த உண்மைகளையும் நம்பிக்கைகளையும் நினைவூட்டுவதற்காக அது வந்தது. உண்மைகளை நினைவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு காலத்திலும் திருக்குரான் வந்தது. அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய உறுதியான வாக்குறுதிக்கேற்ப இந்த காலத்திலும் வானில் இருந்து ஓர் ஆசிரியர் வந்தார். இன்னாலஹுல் ஹாஃபிதூன், கற்றுக் கொடுக்கக்கூடியவர் வந்தார். நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றார். அந்த வாக்களிக்கப்பட்டவர் வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹக்கூபிஹும், மேலும் இதுவரை அவர்களுடன் சேராத மற்றவர்களுக்கிடையிலும் அவரை எழுப்புவான் என்பதற்கு பொருந்தக்கூடியவராக இருப்பார். அவர் உங்களுக்கிடையே பேசிக்கொண்டிருக்கும் நபராவார். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நான் மீண்டும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பின் பக்கம் திரும்பி வருகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை பற்றி செய்தி அறிவிக்கும் போது மக்கள் திருக்குரானை ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களின் தொண்டையை விட்டு கீழே இறங்காது என்று கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய எதிரிகள் இன்னும் கூற வேண்டுமென்றால், அவர்கள் நம்முடைய எதிரி மட்டுமின்றி அல்லாஹுடைய வாக்குறுதிகளுக்கு கண்ணியம் அளிக்காதவர்களாகவும் உள்ளார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளையும் முற்றிலும் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயங்களை காது கொடுத்து கேட்காதவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு குரான் தெரியும் என்று அவர்கள் வாதிக்கிறார்கள், ஆனால் செயல் ஒன்றும் கிடையாது. அன்னார் கூறுகிறார்கள், பரிதாபம் என்னவென்றால், ஒருவர் அறிவுரை கூறுபவராக அவர்களுக்கு புரிய வைக்க விரும்பினால் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதில்லை. அறிவுரை செய்யக்கூடியவர், அவர்கள் மீது பரிவு காட்டக்கூடியவர், அவர்கள் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒருவர் புரிய வைக்க விரும்பினால் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதில்லை. அன்னார் கூறுகிறார்கள், முயற்சி செய்ய விரும்பவில்லை என்றால் இருந்து கொள்ளட்டும், ஆனால் அதை கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கலாமே, காரணம் இன்றி ஏன் எதிர்த்து கொண்டே செல்ல வேண்டும்? அன்னார் கூறுகிறார்கள், அவர்கள் எவ்வாறு காது கொடுத்து கேட்பார்கள்? கேட்க இயலாமல் இருப்பது அவர்களின் கட்டாயமாகும். ஏனென்றால் கேட்பதற்கு செவித்திறனும் இருக்க வேண்டுமல்லவா? கேட்பதற்கு ஆற்றலும் இருக்க வேண்டுமே, காதும் இருக்க வேண்டுமே. கேட்கக்கூடியவர் அப்பொழுதுதான் கேட்க முடியும். பொறுமை மற்றும் நல்லெண்ணத்தை மேற்கொள்ளுங்கள், பொறுமை மற்றும் நல்லெண்ணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் இவர்களோ அவற்றை மேற்கொள்ள விரும்புவதில்லை, இவர்களோ எதிர்க்க மட்டுமே விரும்புகின்றனர். அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் அருளுடன் பூமியின் பக்கம் கவனம் செலுத்தி இருக்கவில்லை என்றால் இஸ்லாமும் கூட இந்த காலத்தில் உள்ள பிற மார்க்கங்களைப் போன்று இறந்து போன ஒன்றாகவும் கதையை போன்றும் புரியப்பட்டிருக்கும். இறந்து போன ஒரு மார்க்கம் மற்றவருக்கு வாழ்வு கொடுக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இஸ்லாம் வாழ்வை கொடுப்பதற்கு ஆயத்தமாக உள்ளது. இறைவனுடைய எந்த ஒரு வேலையும் எவ்வித வழிவகையும் இன்றி நடப்பது கிடையாது என்பது இறைவனுடைய நடைமுறையாகும். இறைவன் எந்த ஒரு வேலையையும் வழிவகையின்றி செய்வதில்லை. அந்த வழிவகை அவர்களுக்கு தென்பட்டாலும் தென்படவில்லை என்றாலும் அது தனிப்பட்ட விஷயமாகும். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் வழிவகையை பயன்படுத்துகின்றான். அது தென்பட்டாலும் சரி, தென்படவில்லை என்றாலும் சரி, வழிவகைகள் கண்டிப்பாக உள்ளன என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அதேபோன்று வானத்திலிருந்து பூமிக்கு ஒளிகள் வந்தடைந்து அவை வழிவகையாக ஆகிவிடுகின்றன. அல்லாஹ் ஒளியை இறக்குகின்றான், அவை பல்வேறு தோற்றங்களில் பல்வேறு வழிவகையாக மாறிவிடுகின்றன. ஒரு வேலையை செய்வதற்காக அது காரணியாக ஆகிவிடுகின்றன. அன்னார் கூறுகிறார்கள், ஹஸரத் நபி அல்லாஹியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை இருண்டதாகவும் வழிகட்டதாகவும் அல்லாஹ் கண்டபோது எல்லா புறத்தில் இருந்தும் வழிகேடு மற்றும் இருள் ஆகியவற்றின் அச்சுறுத்தும் மேகங்கள் உலகில் பரவிய போது அந்த இருளை நீக்குவதற்காகவும் வழிகேடை நேர்வழி மற்றும் நட்பெயராக மாற்றுவதற்காகவும் ஒளிமிகுந்த ஒரு சூரியனை ஃபாரான் மலையின் உச்சியில் மின்னச் செய்தான். அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், நான் இந்த காலத்தில் ஏன் வந்துள்ளேன் என்றால், ஒரு காலம் கடந்து விட்டதன் பிறகு ஆலிம்களின் செயல்களும் மக்களின் செயல்களும் முஸ்லிம்களின் செயல்களும் ஒளிவீசிய அந்த ஒளியை மங்கச் செய்வதற்கு முயற்சி செய்தபோது அது ஒருபோதும் மங்கிவிடவில்லை, ஆனால் அது பார்வைகளை விட்டு மறைந்து போயிருந்தது. அந்த ஒளியே இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று உலகிற்கு கூறுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்துள்ளான். நீங்கள் அதை என் கண் வழியாக பாருங்கள். அல்லாஹ் என்னை அதற்கான வழிவகையாக ஆக்கியுள்ளான். அன்னார் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் சார்பாக வந்துள்ளேன், விரும்பினால் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் வேண்டாம், அது உங்களுடைய விருப்பமாகும். நான் அல்லாஹ்வின் புறமிருந்து வந்ததில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. எனக்கு அதன் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளது. என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அதில் முழுமையான நம்பிக்கை உள்ளது. பெருமானா சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியராக இந்த காலத்தில் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான். அன்னார் கூறுகிறார்கள், இஸ்லாம் எதிர்க்கப்படும் காலகட்டத்தில் இறைவன் சார்பாக ஏற்படுத்தப்படும் இயக்கம் வாக்களிக்கப்பட்ட மசீஹுடைய இயக்கமாக இருக்கும். அந்த எதிர்ப்புகளை முறியடிப்பதற்காகவும் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் ஏற்படுத்தப்படும் இயக்கம் வாக்களிக்கப்பட்ட மசீஹுடைய இயக்கமாக இருக்கும். ஆகவேதான் ஹதீஸுகளில் வாக்களிக்கப்பட்ட மசீஹுடைய பெயரை இறைவன் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வைக்கும்போது அவர் சிலுவையை முறிப்பார் என்று கூறியிருக்கின்றான். ஒவ்வொரு சீர்திருத்தவாதியும் அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சீர்திருத்த வருகிறார் என்பது உண்மையான விஷயமாகும். சிலுவை மார்க்கத்தை ரட்சிப்பு பெற வைப்பதற்காக எழுதுகோளின் மூலமாகவும் நாவின் மூலமாகவும் இப்பொழுது எப்படிப்பட்ட வேலைகள் வாங்கப்பட்டுள்ளன என்றால், உலக வரலாறை நாம் புரட்டி பார்ப்போம் என்றால், பொய்யை வணங்குவதற்கு ஆதரவாக இந்த அளவு மும்முரமாக வேறு எந்த காலத்திலும் வேலைகள் வாங்கப்படவில்லை என்பது நிரூபணமாகிறது. இறைவனுக்காக இதை சிந்தித்து பாருங்கள். வேறெந்த காலத்திலும் இது நிரூபணமாவதில்லை. சிலுவையின் குழப்பத்தை ஆதரித்தவாறு எழுதப்பட்டுள்ளவை தம் உச்சபட்ச நிலையை அடைந்துவிட்டன. எல்லா புறமும் கிறிஸ்தவத்தின் அழுத்தம் உள்ளது. அந்த காலத்தில் அதிக அழுத்தம் இருந்தது. நான் முன்பே கூறியது போன்று கிறிஸ்தவ பிரச்சாரம் உலகின் எல்லா இடங்களிலும் பரவியிருந்தது. முஸ்லிம்களும் கிறிஸ்தவத்தின் மடியில் விழுந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் தீவிரமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த காலத்தில் தீவிரமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது போன்று வேறு எப்போதும் பிரச்சாரம் செய்யப்படவில்லை. ஆகவே இதை மறுப்பதற்காக அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட மசீஹை அனுப்பி வைத்தான். அன்னார் கூறுகிறார்கள், உண்மையான ஏகத்துவமும் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த தன்மையும் கண்ணியமும் உண்மையும் அதேபோன்று அல்லாஹ்வின் வேதம் அல்லாஹ்வின் புறமிருந்து வந்ததன் காரணமாகவும் அவற்றின் மீது அநீதி மற்றும் ஆதிக்கத்தின் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்ட போது சிலுவையை முறிக்கக்கூடியவரை அந்நேரத்தில் தோன்றச் செய்வதை இறை தன்மானம் எதிர்பார்க்காதா என்ன? அந்த காலத்தின் நிலையை பார்க்கும்போது சிலுவையை முறிக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கேற்ப தோன்ற வேண்டும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. அந்த காலத்தில் கிறிஸ்தவத்தின் அழுத்தம் இருந்த அளவுக்கு இக்காலத்தில் கிடையாது. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த தன்மை கண்ணியம் மற்றும் உண்மை ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவது உண்மையே. திருக்குரானின் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகின்றது. தற்காலத்தில் எல்லா இடங்களிலும் பல்வேறு விதமான மக்கள் பொருத்தமற்ற நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறார்கள். வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிறார்கள். அவர்கள் நாத்திகர்களாகவும் இருக்கிறார்கள், மார்க்கமற்றவர்களாகவும் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே இதில் முன்னணி வகிக்கிறார்கள். இம்மக்களுடைய தலையை நசுக்குவதும் அவர்களுக்கு சான்றுடன் பதில் அளிப்பதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த தன்மை கண்ணியம் மற்றும் உண்மையை உலகில் வெளிப்படுத்த வேண்டியதும் திருக்குரானை பாதுகாப்பதற்கு முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டியதும் இன்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹுடைய ஜமாத்தின் பணியாகவே உள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் தன்னுடைய வாக்குறுதியான இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்பதை மறந்துவிட்டானா என்ன? இறைவனுடைய வாக்குறுதிகள் உண்மையானவை என்பதை நிச்சயமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நானே திருக்குறானை இறக்கினேன், நானே இதை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான். வாக்குறுதியில் அல்லாஹ் உண்மையானவனாக திகழ்கின்றான். அவன் தன் வாக்குறுதிக்கேற்ப உலகில் ஓர் எச்சரிக்கையாளரை அனுப்பினான். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இறைவன் நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொள்வான். பெரும் வலுவான தாக்குதல்கள் மூலமாக அவருடைய உண்மையை வெளிப்படுத்துவான். இறைவனுடைய வாக்குறுதியை கேட்பவே நான் வாக்களிக்கப்பட்ட மசீகாக வந்துள்ளேன் என்பதை நான் உங்களுக்கு உண்மையாகவே கூறிக்கொள்கிறேன். விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் மறுத்துவிடுங்கள். நீங்கள் மறுத்து விடுவதால் ஒன்றும் நடக்கப் போவது கிடையாது. இறைவன் என்ன நாடி இருக்கின்றானோ அது நடந்தே தீரும். ஏனென்றால் இறைவன் பராஹீனில் சதகல்லாஹு வர சூலுகு வக்கான வாதன் மஃபூலா என்று முன்பே கூறிவிட்டான். அதாவது அல்லாஹும் அவனது தூதரும் கூறியது முற்றிலும் உண்மையே. அந்த வாக்குறுதி நிறைவேறியே தீரும். ஹஸரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவம் உலகில் பரவ வேண்டியதிருந்தது. பரவிவிடும் என்பது நிச்சயமான விஷயமாகும். ஏனென்றால் அன்னார் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியத்தில் இறுதி மார்க்கமான ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பரப்புவதற்காக வந்துள்ளார்கள். அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தான் உருவாக்கினான். அது உலகில் பரவிவிடும். நம்மவர்கள் எதிர்த்தாலும் அல்லது அந்நியர்கள் எதிர்த்தாலும் அவர்களின் எதிர்ப்புகள் இறுதியில் தோல்வியடைந்துவிடும். அன்னார் கூறுகிறார்கள், ஏதேனும் சீர்திருத்தவாதி வர வேண்டும் என்பதை முஸ்லிம்களின் செயல்களே எதிர்பார்க்கவில்லையா என்பதை நீங்களே கூறுங்கள். ஏன் வந்தார் என்று மௌலவிகள் கூச்சலிடுகிறார்கள். நீங்கள் உங்களது செயல்களை பாருங்கள், உங்களுடைய செயல்களை எதிர்பார்க்கின்றன. இதனுடைய விளக்கத்தை ஓரிடத்தில் அன்னார் இவ்வாறு கூறுகிறார்கள். முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுபவர்களின் செயல்கள் நற்செயல்கள் என்றால் பிறகு அவற்றிற்கு தூய விளைவுகள் ஏன் வெளிப்படுவதில்லை? அன்னார் கூறுகிறார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக எங்களிடத்தில் என்ன விஷயம் உள்ளது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாங்கள் கூறுகிறோம், தொழுகைகளையும் தொழுகிறோம், நோன்புகளின் நாட்களில் நோன்பை வைக்கிறோம், ஜகாத்தும் கொடுக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இது புரிவதில்லை. அன்னார் கூறுகிறார்கள், அவர்களின் அந்த அனைத்து செயல்களும் நற்செயலாக இல்லை, மாறாக அவை வெறும் மேலோடாக மட்டுமே உள்ளது, சத்து இல்லாத வெறும் கூடாக மட்டுமே உள்ளது. இல்லை என்றால், அவை நற்செயலாக இருக்கும் என்றால் அதற்கான விளைவுகள் ஏன் வெளிப்படுவதில்லை? நற்செயல்களுக்கான விளைவுகளை வெளிப்படுத்துவேன் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கும் போது அவை ஏன் வெளிப்படாமல் உள்ளன? இக்காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலையோ கூற இயலாத அளவுக்கு உள்ளது. சில பலவீனங்களும் சில குறைகளும் சில குறைபாடுகளும் அவர்களிடத்தில் இருப்பதன் காரணமாகவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேறாமல் உள்ளதை இது வெளிப்படுத்தவில்லையா என்ன? எல்லாவிதமான குழப்பத்திலிருந்தும் கலப்படத்தில் இருந்தும் தூயதாக இருக்கும்போதுதான் அது நற்செயலாக கருதப்படுகின்றது. ஆனால் அவர்களிடத்தில் இந்த விஷயங்கள் எங்கே உள்ளன? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம் என்று அவர்கள் வாதங்கள் புரிகிறார்கள். ஆனால் இரையச்சம் ஒன்றும் இருப்பதில்லை. அவர்கள் தம்மையே ஆய்வு செய்து பார்த்தால் அவர்களிடத்தில் இந்த தீமைகள் உள்ளனவா இல்லையா என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், காலத்தின் நிலையோ ஏதேனும் ஒரு சீர்திருத்தவாதியை விரும்புகின்றது. ஒரு சீர்திருத்தவாதி வேண்டும் என்று இன்றும் கூட அவர்கள் முழக்கமிடுகிறார்கள். முஸ்லிம்களின் நிலையை சீர்திருத்துவதற்காக ஒருவர் வர வேண்டும் என்று முழக்கமிடப்படுகிறது. ஆனால் எவரை அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் எந்த அளவு தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால், அல்லது மற்ற மார்க்கத்தினர் எந்த அளவு தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால், நாத்திகர்கள் எந்த அளவு தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால், முஸ்லிம்கள் அந்த தாக்குதலின் கீழே வந்து விடுகிறார்கள். முஸ்லிம்களே மார்க்கத்தை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். இவை அனைத்தும் ஒரு சீர்திருத்தவாதி வேண்டும் என்பதையும் அவர்களை சரியான வழியில் வழி நடத்த வேண்டும் என்பதையும் எதிர்பார்க்கின்றது. அல்லாஹ் இக்காலத்தில் என்னை அந்த சீர்திருத்தவாதியாக அனுப்பி வைத்துள்ளான். அன்னார் கூறுகிறார்கள், இவ்வாறான நிலையில் எந்த ஒரு சான்றும் நம்மிடம் இல்லை என்றாலும் கூட இப்பொழுது வரை மசீஹ் ஏன் வரவில்லை என்று முஸ்லிம்கள் பித்தர்களைப் போன்று தேடி அலைந்திருக்க வேண்டும். நான் எந்த ஒரு சான்றையும் கொடுக்கவில்லை என்றாலும் கூட காலத்தின் நிலையை பார்த்து அவர்களே தேடி இருக்க வேண்டும். அவர்களின் சண்டைகளுக்காக மட்டுமே அழைத்திருக்க கூடாது. ஏனென்றால் வரக்கூடியவருடைய வேலை சிலுவையை முறிப்பதாகும். மசீஹ் வரும்போது அவர் கிறிஸ்தவத்தை மறுக்க வேண்டியதிருந்தது, நாத்திகத்தை மறுக்க வேண்டியதிருந்தது, மார்க்கமற்றவர்களை மறுக்க வேண்டியதிருந்தது. காலத்திற்கு இதன் தேவைதான் உள்ளது. அன்னார் வாதம் புரிந்த போதும் இந்த தேவைதான் இருந்தது, தற்போதும் இந்த தேவைதான் உள்ளது. ஆகவேதான் அன்னார் கூறினார்கள், வரக்கூடியவருக்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மனித குலத்தின் நன்மையும் பயனும் கருத்தில் இருக்கும் என்றால் முல்லாக்கள் நம்முடன் நடந்து கொண்டதைப் போன்று ஒருபோதும் நடந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் நமக்கு எதிராக மார்க்க தீர்ப்புகளை எழுதி என்ன செய்து விட்டார்கள்? எதை இறைவன் ஆகுக என்று கூறிவிட்டானோ அதை ஆக வேண்டாம் என்று யாரால் கூற முடியும்? நம்முடைய இந்த எதிரிகளும் கூட ஏதேனும் வகையில் நம்முடைய பணியாளர்கள்தான். நம்முடைய விஷயத்தை கிழக்கிலும் மேற்கிலும் கொண்டு சேர்க்கிறார்கள். இந்த எதிர்ப்பின் காரணமாகவும் தூது செய்தி சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தபீகிற்கு மிகப்பெரும் வழிமுறையாக அவர்களின் எதிர்ப்பு உள்ளது. ஆகவே இம்மக்கள் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தை முடிவுக்கு கொண்டு வர எவ்வளவுதான் அழுத்தம் கொடுத்தாலும் அந்த அழுத்தமே அது பரவுவதற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. அன்னார் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், கருணையுள்ள தாயை விடவும் அல்லாஹ் அதிக கருணை கொண்டவனாக இருக்கின்றான். அவனுடைய படைப்பினம் வீணாகுவதை அவன் விரும்புவதில்லை. நேர்வழி மற்றும் ஒளியின் வழிகளை அவன் உங்களுக்காக திறக்கிறான். ஆகவே நீங்கள் அவற்றில் அடியெடுத்து வைப்பதற்காக அறிவையும் தூய ஆன்மாவையும் பயன்படுத்துங்கள். நிலம் உழுது ஆயத்தம் செய்யப்படாத வரை அதில் விதை விதைக்கப்படுவதில்லை. அதேபோன்று உழைப்பு மற்றும் முயற்சி மேற்கொள்ளப்படாத வரை உள்ளமும் தூய்மை பெறுவதில்லை. தூய அறிவும் வானத்திலிருந்து இறங்குவதில்லை. இந்த காலத்தில் இறைவன் பெரும் அருள் செய்துள்ளான். மக்களை ஒளியின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மார்க்கம் மற்றும் ஹஸ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதவிக்காக தன்மானம் கொண்டு உங்களிடையே பேசிக் கொண்டிருக்கும் ஒருவரை அவன் அனுப்பி வைத்துள்ளான். இக்காலத்தில் இவ்வாறான குழப்பமும் மார்க்கத்தை அளிப்பதற்காக எவ்வகையான முயற்சிகளும் செய்யப்படுகின்றனவோ அவை செய்யப்பட்டிருக்காவிட்டால் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இப்பொழுதோ நாலாபுரத்திலிருந்தும் வலப்பக்கத்தில் இருந்தும் இடப்பக்கத்தில் இருந்தும் இஸ்லாத்தை அளிப்பதற்காகவே கவலை கொண்டு அனைத்து சமுதாயங்களும் முயன்று கொண்டிருக்கின்றன. தற்காலத்திலோ இன்னும் தீவிரமாக முயன்று கொண்டிருக்கின்றன. இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு இல்லாதிருந்தால் பிறகு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வருவதற்கு அவசியமே இருந்திருக்காது. ஆனால் 136 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னார் வாதம் செய்த அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அந்த எதிர்ப்பு அதிகரித்து கொண்டே செல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்னார் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், நீங்கள் என்னை பார்த்து, அதாவது எதிரிகளை பார்த்து கூறுகிறார்கள், நீங்கள் என்னை பார்த்து இவர் கடை விரித்துள்ளார் என்று கூறுகிறீர்கள். நான் எந்த கடையும் விரிக்கவில்லை. வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வேலையோ மார்க்கத்தை பரப்புவதாகும், மார்க்க வியாபாரமாகும். ஆம், யாராவது வியாபாரம் என்று அழைக்க விரும்பினால் இது மார்க்க வியாபாரம் என்று புரிந்து கொள்ளட்டும். அன்னார் கூறுகிறார்கள், நீங்கள் என்னிடம் உண்மையை கேட்க விரும்பினால் உலக வியாபாரங்களை பொறுத்தவரை நம்முடைய உதாரணம் உயிரற்ற ஒருவரை போன்றதாகும். நாமோ மார்க்கத்திற்காக மட்டுமே உள்ளோம். நமது அனைத்து வேலைகளும் மார்க்கமே ஆகும். இஸ்லாத்தில் எப்பொழுதும் சான்றோர்களுக்கும் இமாம்களுக்கும் எந்த ஒரு புதிய வழிமுறையும் இல்லாதிருப்பது போன்றே நமக்கும் எந்த ஒரு புதிய வழிமுறையும் கிடையாது. மக்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாட்டின் வழிமுறையை எல்லா விதத்திலும் நாம் நீக்க விரும்புகின்றோம். அபாயகரமான அந்த கொள்கைகளை நாம் நீக்க விரும்புகின்றோம். அவர்களின் உள்ளங்களில் இருந்து அதை வெளியேற்ற விரும்புகின்றோம். ஆகவே நம்முடைய உண்மையான விருப்பமும் நோக்கமும் இதுவே ஆகும். ஏனென்றால் இஸ்லாத்தில் சில தவறான பித்தத்துகள் இடம் பிடித்துவிட்டன, சில தவறான கொள்கைகள் உருவாகிவிட்டன. நாம் அவற்றிலிருந்து உலகையும் முஸ்லிம்களையும் காப்பாற்ற வேண்டும். திருக்குரானின் போதனையான உண்மையான மார்க்கத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுவே எமது வருகையின் நோக்கமாகும். அதேபோன்று பிற பொய்யான மார்க்கங்களின் உண்மைத்துவத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டியதுள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், நான் பிற பொய்யான மார்க்கங்களின் உண்மையையும் வெளிப்படுத்த வேண்டியதுள்ளது. இதுவே எனது நோக்கமாகும். இஸ்லாத்தின் ஒளியை காட்டுவதே எனது நோக்கமாகும். பெருமானா சொல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் தகுதி மற்றும் அந்தஸ்தை உலகில் நிலைபெறச் செய்வதே எனது நோக்கமாகும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தஸ்தை குறித்து அன்னார் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், உலகின் மீது மாபெரும் முன்மாதிரி வெளிப்பட வேண்டும் என்று விருப்பம் கொண்டுதான் அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய வேதத்தையும், அதாவது திருக்குறானையும், ஹஸரத் நபி கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்பி வைத்துள்ளான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றத்தின் மூலமாக ஒரு மாபெரும் முன்மாதிரியை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் விரும்பினான். உமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத்தல் இல் ஆலமீன் என்று அவன் கூறியுள்ளான். அதாவது நாம் உம்மை அனைத்து உலகங்களுக்கும் ஒரு அருளாகவே அனுப்பியுள்ளோம். அதே போன்று திருக்குறானை அனுப்பியதன் நோக்கமாக கூறும்போது ஹுதல் இல் முத்தகீன் என்று கூறியுள்ளான். இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேர்வழியாகும். அதாவது இது எப்படிப்பட்ட மகத்தான குறிக்கோள்கள் என்றால் இதற்கு இணையான ஒன்றை காண முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், பல்வேறு நபிமார்களிடத்தில் இருந்த அனைத்து சிறப்புகளையும் ஹஜரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். அதேபோன்று பல்வேறு வேதங்களில் இருந்து அனைத்து தனிச்சிறப்புகளையும் முழுமைகளையும் திருக்குறளில் ஒன்று சேர்க்க விரும்பினான். அதேபோன்று அனைத்து சமுதாயங்களிடத்திலும் எந்த அளவு முழுமைத்தன்மைகள் காணப்பட்டனவோ அவற்றை இந்த உம்மத்தில் ஒன்று சேர்த்துவிட வேண்டும் என்று விரும்பினான். நாம் அந்த முழுமைத்தன்மையை பெற வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். எந்த அளவு மகத்தான முழுமைகளை அவன் நமக்கு வழங்க விரும்பினானோ அதற்கேற்ப அவன் நமக்கு ஆற்றல்களையும் வழங்கியிருக்கிறான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவற்றிற்கு ஏற்ப ஆற்றல்கள் வழங்கப்பட்டிருக்காவிட்டால் பிறகு நாம் அந்த முழுமைகளை எந்நிலையிலும் பெற முடியாது. ஆகவே அல்லாஹ் நமக்கு ஆற்றல்களை வழங்கிவிட்டான், போதனையை வழங்கிவிட்டான், இந்த நோக்கத்தையும் எடுத்து கூறிவிட்டான். இப்பொழுது நமது வேலை என்னவென்றால் அதை பெறுவதற்கு எல்லா சாத்தியமான முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும். இதுதான் உலகில் தம்முடைய வருகை நோக்கமாக உள்ளது என்று அன்னார் கூறினார்கள். இதற்காகத்தான் அல்லாஹ் தன்னை அனுப்பி வைத்ததாக கூறினார்கள். இதன் பக்கம் போதித்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், ஆகவே என்னை எதிர்ப்பதற்கு பதிலாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை மற்றும் அன்னாரால் கொண்டு வரப்பட்ட ஷரியத்தை எவ்வாறு நாம் உலகில் பரப்ப முடியும் என்று சிந்தியுங்கள். அன்னார் கூறுகிறார்கள், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான நபி ஆவார்கள். நமக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட நபியை வழங்கியுள்ளான் என்றால் அவர் நம்பிக்கை கொண்டவர்களில் சிறந்தவராகவும் ஞானமுடையவர்களில் சிறந்தவராகவும் காத்தமுன் நபியினாகவும் இருக்கிறார்கள். அதேபோன்று அனைத்து வேதங்களையும் உள்ளடக்கிய காத்தமுல் குதுபை, அதாவது அனைத்து வேதங்களையும் விட சிறந்த வேதத்தை அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கியுள்ளார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் நபியினாக இருக்கிறார்கள். அன்னாருடன் நுபுவத்து முடிந்து விட்டது என்றால் ஒருவருடைய கழுத்தை நெறித்து முடிப்பதை போன்று கிடையாது. இவ்வாறு முடிப்பது பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. மாறாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நுபுவத்து முடிவு பெற்றது என்பதன் பொருள் இயல்பாக அன்னாரிடம் நுபுவத்தின் முழுமைகள் முழுமை பெற்றன என்பதாகும். அதாவது ஆதம் முதல் மசீஹ் இப்னு மரியம் வரை பல்வேறு நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து சிறப்புகளும், சிலருக்கு சில சிறப்புகளும் இன்னும் சிலருக்கு வேறு சில சிறப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த அனைத்தும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டன. இவ்வாறு அன்னார் காத்தமுன் நபியினாக இருக்கிறார்கள். அவ்வாறே பல்வேறு வேதங்களில் தொடர்ந்து கொண்டிருந்த போதனைகளும் அறிவுரைகளும் ஞானங்களும் திருக்குரானில் வந்து முடிந்து விட்டன. திருக்குரான் காத்தமுல் குதுபாக இருக்கின்றது. அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நாங்கள் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியின் என ஏற்றுக்கொள்வதில்லை என்று என் மீதும் என் ஜமாத்தினர் மீதும் பழி சுமத்தப்படுகின்றது. இது மாபெரும் இட்டுக்கட்டாகும். நாங்கள் எந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை, உறுதியான ஞானம் மற்றும் அகப்பார்வையுடன் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியின் என நம்புகிறோம் என்றால் அது லட்சத்தில் ஒரு பங்கு கூட மற்றவர்கள் நம்புவதில்லை. அவர்களிடம் அதற்கான ஆற்றலே கிடையாது. ஹஸரத் காத்தமுல் அன்பியா என அன்னாரை ஒப்புக்கொள்வதில் அடங்கியுள்ள ரகசியம் ஞானத்தை அவர்களால் உணரவே முடியவில்லை. அவர்கள் தமது மூதாதையிடமிருந்து ஒரு சொல்லை செவியுற்றுள்ளனர், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் அதன் உண்மையை அறியாதவர்களாக உள்ளனர். கதமே நுபுவத் என்றால் என்ன, அதன் மீது நம்பிக்கை கொள்வதன் பொருள் என்ன என்பதையும் அவர்கள் அறிவதில்லை. ஆனால் நாங்கள் நிறைவான அகப்பார்வையுடன் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுல் அன்பியா என நம்பிக்கை கொள்கிறோம். இதனை அல்லாஹ் நன்கறிவான். கதபே நுபுவத்தின் உண்மையை இறைவன் நம்மீது எந்த அளவுக்கு திறந்து தந்துள்ளான் என்றால் அவன் நமக்கு வழங்கிய ஞானம் எனும் பானத்தின் மூலமாக ஒரு சிறப்பான இன்பத்தை நாம் பெறுகின்றோம். அந்த ஊற்றிலிருந்து தாகத்தை தணித்து கொண்டவர்களை தவிர வேறெவராலும் அதனை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆக இதுதான் அன்னாருடைய போதனையாகும். இதுதான் அன்னாருடைய அந்தஸ்தாகும். இதுதான் அன்னாருடைய நோக்கமாகும். இதற்காகத்தான் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். இதற்காகத்தான் அன்னார் ஜமாத்தை நிலைநாட்டினார்கள். இதற்காகத்தான் அன்னார் நீங்கள் தியாகங்கள் செய்யுங்கள், இந்த தூது செய்தியை உலகில் எட்ட வையுங்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை முழு உலகிலும் பரப்புங்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியும் ஏக இறைவனின் ஆட்சியும் உலகில் நிலை பெற்று விடாதவரை நீங்கள் நிம்மதியாக அமர்ந்து விட வேண்டாம் என்று ஜமாத்திற்கு கட்டளையிட்டார்கள். இதுவே வாக்களிக்கப்பட்ட மசீஹுடைய வருகையின் நோக்கமாக இருந்தது. இதுவே இந்த மார்க்கத்தின் முக்கியத்துவமாகும். நாம் மார்க்கத்தின் இந்த முக்கியத்துவத்தை புரிவோம் என்றால் பையத்தின் உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக நம்மை நாம் கருதுவோம் என்றால் பிறகு நாமும் இவ்விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த பணியை செய்வோம் என்றால் நமது வாழ்வின் நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருப்போம். நமது பையத்தின் நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ்வின் விருப்பம் மற்றும் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ரமலானின் நாட்களில் துவாக்களின் மூலமாகவும் தமது ஞானத்தை வளர்த்து கொள்வதன் மூலமாகவும் திருக்குறானின் ஞானத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் செயல் ரீதியாக தூதுச் செய்தியை கொண்டு சேர்ப்பதன் மூலமாகவும் இந்த வேளையில் நாம் மும்முரமாக மூழ்கிவிட வேண்டும். அதன் மூலமாக இவ்வுலகில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை வெகு விரைவில் பறக்கச் செய்பவர்களாக நாம் ஆகிவிடுவோம். ஏக இறைவனின் முன்னிலையில் உலகை சிறம்பணியச் செய்பவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இறுதியில் நான் பாகிஸ்தானுடைய அகமதிகளுக்காகவும் துவாவுக்காக கூறிக்கொள்கிறேன். அல்லாஹ் அவர்களின் சூழ்நிலைகளில் எளிதை உருவாக்குவானாக. தற்போது எதிரிகள் முழுமையான முறையில் அழுத்தம் கொடுக்கிறார்கள். எல்லா விதத்திலும் துன்பம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். சில சமயம் பள்ளிவாசலுடைய மினராக்களின் பெயராலும், சில சமயம் மெஹ்ராபுடைய பெயராலும், சில சமயம் தொழுகை நடத்தப்படுகிறது என்ற பெயராலும் என்னவெல்லாம் சாக்குப்போக்குகள் அவர்களுக்கு கிடைக்கின்றனவோ அகமதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இதிலிருந்து அவர்களது நோக்கமாக உள்ளது. அல்லாஹ் அந்த அகமதிகள் அனைவரையும் பாதுகாப்பானாக. பொதுவாக முஸ்லிம் சமுதாயத்திற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. அவர்களின் சூழ்நிலையை மேம்படுத்துவானாக. அவர்கள் மீது கருணை காட்டுவானாக. பாலஸ்தீனத்து முஸ்லிம்கள் மீது மீண்டும் அநீதியின் ஒரு புதிய காலம் ஆரம்பமாகியுள்ளது. அல்லாஹ் அவர்களையும் இந்த அநீதியிலிருந்து பாதுகாப்பானாக. அவர்கள் மீது கருணை காட்டுவானாக.
الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهده اللہ فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله ان الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.